புதுகை பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் மார்த்தாண்டபுரம் மாருதி பிசியோதெரபி கிளினிக் இயன்முறை மருத்துவர் திரு டாக்டர் ச சாந்தாராம் அவர்கள் இன்று உலக இயன்முறை மருத்துவ தினத்தை முன்னிட்டு இயன்முறை மருத்துவ சிகிச்சை முறைகளும் பயன்களும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் உலக இயன்முறை மருத்துவ தினத்தை சிறப்பிக்கும் வகையில் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை வழங்க இயன்முறை மருத்துவர் மதிப்பிற்குரிய டாக்டர் சாந்தாராம் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வணக்கம் சார். ஒவ்வொரு தினமுமே சிறப்பாக கொண்டாடும் வேளையில இயன்முறை மருத்துவ தினம் செப்டம்பர் 8ஆம் நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொதுவா பாத்தீங்கன்னா பல்வேறு துறைகள் மருத்துவ முறைகள் இருந்தாலும் கூட ஒரு இயன்முறை மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்து சிறந்த சிகிச்சை முறை அளிச்சுட்டு ஒரு சிறப்பான ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுங்க சார்.
என்னுடைய பெயர் டாக்டர் ஷா சாந்தாராம். நான் இயன்முறை மருத்துவர். என்னுடைய வயது 43. நான் புதுகை நகரில் ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டுகளாக பிசியோதெரபி, அதாவது இயன்முறை மருத்துவ சிகிச்சை செய்து வருகிறேன். தற்பொழுது என்னுடைய கிளினிக் வந்து மார்த்தாண்டபுரம் பகுதியில் அமைந்துள்ளது. 2 பெண் குழந்தைகள் உள்ளன.
ரொம்ப சிறப்பு. பல்வேறு துறைகள் இருந்தாலும் கூட சிறப்பான முறையில இயன்முறை மருத்துவராக பயணிச்சுட்டு இருக்கீங்க. பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அறிஞ்சக்கூடிய தகவலா இருக்கும் பிசியோதெரபி முறை என்னன்னு, அதே பற்றிய தகவல்கள் சொல்லுங்க சார்.
இது ஒரு அருமையான கேள்வி. நிறைய பேருக்கு இது தெளிவுபடுத்தணும். பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ங்கிறது இது ஒரு வகையான அலோபதி ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட் தான். இது இயன்முறை மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது உடல் இயக்க மருத்துவம், அல்லது உடற்கூற்று மருத்துவம் என அப்படி இதை நம்ம கூறலாம். இது முற்றிலுமாக மருத்துவத்துறையை சார்ந்த, அதாவது அலோபதி மருத்துவ துறையை சார்ந்த மருந்தில்லா சிறப்பு மருத்துவ பிரிவு. ஏன்னா நாம் இதில் அளிக்கும் சிகிச்சை முறைகள் எல்லாமே பயிற்சிகள் மற்றும் உபகரணங்களை கொண்டு மேனுபுலேஷன் தெரப்பு மூலமாக சிகிச்சை அளிக்கப்படும் மருந்தில்லா மருத்துவம். எளிமையா அதை சொல்லணும் அப்படின்னா ஒரு அருமையான மருந்தில்லா மருத்துவ முறை தான் இயன்முறை மருத்துவ முறை.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். ஒவ்வொரு மருத்துவ முறைகளுமே சிகிச்சை முறைகள் வந்து பல்வேறு விதங்கள்ல மாறுபடும். பிசியோதெரபி முறையில மேற்கொள்ளக்கூடிய மருத்துவ சிகிச்சை முறைகள் அந்த பயிற்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
பிசியோதெரபி சிகிச்சை முறைங்கிறது ஒரு குமுலேட்டிவ் தெரபி, அதாவது பல சிகிச்சை முறைகள் ஒன்றிணைந்து பண்றதுதான் இயன்முறை மருத்துவம். ஒரு நோயை நாங்கள் கண்டறிகிறோம் அப்படி என்றால் அந்த நோய்களை கண்டறிந்து முதலில் அந்த நோய்களுக்கான காரணங்களை கண்டறிய வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏனால் இது உடல் இயக்கத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள். பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் நம்ம எதுக்கு கொடுக்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனிநபர் வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய இயக்கத்தையும் பயன்பாட்டையும் திரும்ப மீட்டு நல்ல முறையில் வேலைகள் செய்யவும், ஒரு நாள் அதாவது ஆக்டிவ் டெய்லி லிவிங்னு சொல்லுவோம், ஒரு நாளும் அவருக்குடைய செயல்பாட்டினை எந்த ஒரு தொந்தரவும் இடர்பாடுகள் இல்லாம செய்யணும். அதுக்கான சிகிச்சை முறை தான் பிசியோதெரபி சிகிச்சை முறை. இதுல நாங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ தெரப்பி என்ற முறை ஒன்று உள்ளது. அது மருத்துவ சிகிச்சையை உபகரணங்களை கொண்டு, எலக்ட்ரோ தெரப்பின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் உபகரணங்களை கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்களுடைய வலிகளையும் அந்த இடர்பாடுகளையும் களைய நாங்கள் முயற்சி செய்வோம். அதுக்கான நலன்களை அவர்களுக்கு தருவோம். அதற்கு அடுத்தபடியாக எக்ஸசைஸ் தெரப்பி. எக்ஸசைஸ் தெரப்பி என்பது நாங்கள் கிளினிக்கில் சொல்லிக் கொடுப்பது, அவர்கள் தினமும் வீட்டிலும் அதே பயிற்சி முறைகளை முறையாக அவர்கள் செய்து வர வேண்டும். அடுத்தது மேனுபுலேஷன் தெரப்பி எனக்கூடிய கையேடு சிகிச்சை. இது ரொம்ப ஒரு முக்கியமான சிகிச்சை முறை. எங்களுடைய பிசியோதெரபி டெக்னிக்ல முக்கியமான டெக்னிக் வந்து இதுதான். மேனுபுலேஷன் தெரப்பி மூலமா நாங்கள் எங்களுடைய ஃபைன் மூவ்மெண்ட்ன்னு சொல்லுவோம், சின்ன சின்ன ஃபைன் மூவ்மெண்ட்ஸ் நாங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ணி நோயாளிகளின் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கொடுப்போம்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபி முறைகள்ல எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் பிசியோதெரபி சிகிச்சை முறைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார். பொதுவாக பாத்தீங்கன்னா பக்கவாதம் முடக்கவாதம் அப்படின்னு ஒரு வியாதி முறைகளுக்கெல்லாம் பிசியோதெரபி மேற்கொள்றாங்க, அந்த மாதிரியான வியாதிகளுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் மேற்கொள்றீங்க, அதை பற்றிய தகவல்களை சொல்லுங்க சார்.
கண்டிப்பாங்க சார். பொதுவா பிசியோதெரபிங்கிறது அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த, அதாவது சொல்ல போனால் ஆர்த்தோ என்று நாம் அழைக்கக்கூடிய எலும்பு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், நியூரோலஜி என்று அழைக்கக்கூடிய நரம்பு மண்டலம் சம்பந்தக்கூடிய பிரச்சனைகள், அறுவை சிகிச்சை, எந்த வகையான அறுவை சிகிச்சை ஒரு நோயாளிக்கு தேவைப்பட்டாலும் அறுவை சிகிச்சைக்கு முன்னரும் அந்த அறுவை சிகிச்சை முடிந்ததற்கு பின்னருமே ப்ரீ பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரீ சர்ஜிக்கல் அண்ட் போஸ்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அதுக்கான கொடுப்போம். இப்போ நீங்க ஆர்த்தோ ரிலேட்டட், அதாவது எலும்பு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து வகையான வலிகளுக்கும், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலி, எல்லா வகையான வலிகளுக்கும் வலி நிவாரண மருத்துவ சிகிச்சை நம்மிடம் உண்டு, பிசியோதெரபியில் உண்டு. அடுத்ததாக நியூரோலஜிக்கல் டிசீஸ் எனப்படும் நரம்பு மண்டலம் சம்பந்தமான நோய்களுக்கு, பக்கவாதம், முகவாதம், முடக்குவாதம் அனைத்திற்குமே எக்ஸசைஸ் மற்றும் நான் முன்னர் சொன்ன மாதிரியே எலக்ட்ரோ தெரப்பி அப்பரட்டஸ் மூலமாகவும் சிகிச்சைகள் அளிக்கப்படும். முக்கியமான பங்கு பிசியோதெரபியோட பங்கு எதுக்கு அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், விளையாட்டின் பொழுது ஏற்படும் காயங்கள். ஏன்னா பிசியோதெரபி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களோட ஆக்டிவ் டெய்லி லிவிங், அவங்க டெய்லி என்ன வேலைகள் செய்யறாங்களோ அதை அதே தரத்தோட செய்யணும். அது இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி அவங்க பிராக்டிஸ் பண்ணணும், அவங்க விளையாடணும், அவங்க ஜெயிக்கணும் இல்லையா. அதனால ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் வந்துருச்சுன்னா, உதாரணங்களுக்கு சொல்ல போனா சுளுக்கு, தசைப்பிடிப்பு, ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் ஸ்ப்ரெயின் சொல்லுவோம், அதுல வந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து அந்த வலியை குணப்படுத்தி பின்னர் ரீஹாபிலிட்டேஷன் இருக்கு. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க செய்யக்கூடிய அந்த வேலையை அதே தரத்தோட திரும்பவும் அந்த எபிலிட்டி டு டூ தேர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம கொண்டு மீட்டெடுத்து கொடுப்போம். அது ரொம்ப ஒரு முக்கியமான பிசியோதெரபியோட பங்கு. அப்புறம் ஜீரியாட்ரிக் மெடிசின், வயது முதிர்ந்த முதுவினால் ஏற்படும் தேய்மானங்கள், வாஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லுவோம், வயது முதிர்ந்தவர்களுக்கு உண்டாகும் அந்த தேய்மானங்களுக்கு பிசியோதெரபி சிகிச்சை முறைகள் நல்ல முறையில் கொடுத்து அவர்களை திரும்பவும் ஒரு பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் சரி பண்ணி கொடுப்போம். அடுத்து பார்க்கின்சோனிசம் எனக்கூடிய ஒரு நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட வியாதி, அதுக்குமே பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த வயது வந்த முதியோருக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை என்பது அதிகமாக
பாதிக்கப்படுகிறது.
பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முதுகு வலி பிரச்சனையா இருக்கட்டும், பல்வேறு சிகிச்சைகள் மேற்கொண்டாலும் இந்த பிசியோதெரபி முறைகள்ல மூட்டு வலி அந்த முதுகுவலி சார்ந்த பிரச்சனைகள் இதற்கான தீர்வுகள் கிடைக்குமா, அதை பற்றிய சிகிச்சை முறைகள் பற்றிய தகவல்களை சொல்லுங்க சார்.
மூட்டு வலியின் முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னா உடல் எடை தான், அது ஒரு முக்கியமான காரணம். நம்மளோட உடல் எடையை வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், நம்மளுடைய ஹைட்டுக்கேத்த வெயிட், அது உயரத்திற்கு தகுந்த எடை நாம் ஓரளவு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த மூட்டு தேய்மானம்ங்கிறது வராது, இல்லைன்னா மூட்டு தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று நம்மளுடைய ஆக்குபேஷனல் ஓரியன்ட், நம்மளுடைய வேலை பளு, சில பேர் வந்து புரோலாங் ஸ்டாண்டிங், ரொம்ப நேரம் நிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும் அவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில். அது மாதிரி அதிகமான நின்று கொண்டு வேலை பார்ப்பது, படி அடிக்கடி ஏறுவது, எடைகள் சுமந்து கொண்டு வேலைகள் பார்ப்பது, இதுவும் மூட்டு தேய்மானத்திற்கு முக்கிய காரணம். அவங்களுக்கு எல்லாமே நாங்க முதல்ல மூட்டு தேய்மானத்திற்கான காரணங்களை கண்டறிஞ்சு லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்போம், எக்ஸசைஸ் பண்ணி திரும்ப அவங்க அதே வேலையை செய்யறதுக்கு அவங்கள திரும்ப நாங்க ரீஹாபிலிட்டேட் பண்ணி கொண்டு வருவோம். முதுகு வலின்னு பாத்தீங்கன்னா மெயினா இப்போ எல்லாருமே டூ வீலர்ஸ் தான் நிறைய யூஸ் பண்றோம், டூ வீலர்ஸ், ஃபோர் வீலர்ஸ், வாட் எவர் இட் இஸ், டிராவலிங் வந்து நிறைய இருக்கு. அந்த டிராவல் யாரெல்லாம் அதிகமாக டிராவல் பண்றாங்களோ எல்லாருக்குமே இந்த முதுகு சம்பந்தப்பட்ட வலிகள், தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடற்பயிற்சிகளும் நடைப்பயிற்சியும் மிகவும் முக்கியம். அதனுடைய பயன்பாட்டை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அதன் மூலமா அந்த நோய்களுக்கு தீர்வு நாங்கள் கொண்டு வருவோம்.
பொதுவா பாத்தீங்கன்னா இந்த முதுகு வலி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அதிகம் நிறுத்தக்கூடாது சொல்லுவாங்க, எந்தெந்த மாதிரியான வகைகளை நம்ம குறைக்கலாம், செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க.
முதுகு வலியை பொறுத்தளவுக்குங்க சார், கொஞ்சம் வாக்கிங் அப்படி போறது ஒரு நல்ல மாதிரியான ஒரு விஷயம்தான். அதுல டைம் பீரியட் இருக்கு, ஒரு ஒவ்வொருத்தங்களுக்கு என்னால் அந்த முதுகு வலி ஏற்படுதோ அந்த காரணங்களை கண்டிருந்து அதற்கப்புறம் இயன்முறை மருத்துவ சிகிச்சை கொடுத்து அதுகளுக்கு தகுந்த மாதிரி நாங்க பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். இத்தனை நேரம் நடக்கணும், ஏன்னா நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தில் உள்ள தசைகள் அனைத்துமே ஆன்டி கிராவிட்டி மசில் என்ன சொல்லக்கூடிய புவியீர்ப்பு விசைக்கு எதிர்கொண்டு செயல்படக்கூடிய தசைகள், அதற்கு வந்து எலாஸ்டிக் நேச்சர் அதிகம், சுருங்கி விடியும் தன்மை அதிகம். அதனால் நடப்பதுங்கிறது ஒரு மிகவும் நன்மை கொடுக்கும் முதுகு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு. ஆனால் முதலில் அவர்களுக்கு வந்த நோய்களுக்கான சிகிச்சையை முறையாக அளித்து அதை குணப்படுத்தி அதன் பிறகு நடைபயிற்சி செய்யணும். மற்றொன்று, அதிக நேரம் ஒரே இடத்தில் நிற்பதை தவிர்ப்பது நல்லது. முதுகு வலி உள்ளவர்கள் கொஞ்சம் லோக்கோ மோஷன் என்று சொல்வோம், கொஞ்சம் அப்பப்போ அவங்களுடைய பொசிஷனை பாஸ்டரல் கரெக்ஷன் சொல்லக்கூடிய ஒரே பொசிஷனை ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ணக்கூடாது, அப்பப்போ பொசிஷனல் சேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதுகு வலி உள்ளவர்கள் அதையும் கொஞ்சம் பயன்பாட்டில் கொண்டு வரணும்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். பொதுவா பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைகள் வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கு வந்து மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் எல்லாம் அவங்களுக்கு பிசியோதெரபி மூலமா எந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை மேற்கொள்றீங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
சைல்டு ரீஹாபிலிட்டேஷன் ஒரு முக்கிய பங்கு, எங்களுடைய முக்கியமான பங்கே சைல்டு ரீஹாபிலிட்டேஷன் தான். அதுல பாத்தீங்கன்னா டிலேடு மைல்ஸ்டோன் என்ற கூடிய வகையில் தான் அவர்களுக்கு பொதுவாக ஏற்படும். டிலேடு மைல்ஸ்டோன் என்ற என்ன, கழுத்து நிற்பது, அவர்கள் எழுந்து உட்காருவது, கூப்பிடப்படுத்திக் கொள்வது, நடப்பது எல்லாமே கொஞ்சம் அந்த டைம் பீரியட் வந்து லேட்டா வரும். அந்த டிலேடு மைல்ஸ்டோனை நாங்கள் எங்களுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்கு, நியூரோ டெவலப்மெண்ட் டெக்னிக்னு சொல்லுவோம், NDT டெக்னிக்ஸ். அந்த டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணி அந்த டிலேடு மைல்ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்து திரும்ப அவர்கள் நடைபயிற்சி நடப்பதற்கும் உட்காதுவதற்கும் அந்த பேலன்ஸ் ட்ரைனிங் எல்லாம் கொண்டு வருவோம். அது ஆனால் அது நாங்கள் இங்கே செய்வது மட்டும் பத்தாது, அதில் வீட்டிலும் அவருடைய அம்மா அப்பாவுக்கும் சொல்லிக் கொடுப்போம். அந்த சில டெக்னிக்ஸ் அவங்க வீட்டிலயுமே அவங்க அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இது முற்றிலும் அருமையா அவங்கள சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் சார்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா உடல் அசைவு மூலியமாக, உடல் பயிற்சிகள் மூலியமாக சொன்னீங்க, தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மூலியமாகவும் புத்தியதர்ப்பு முறைகள்ல சிகிச்சை முறைகள் மேற்கொள்றீங்களா, அதை பற்றிய தகவல்களை சொல்லுங்க சார்.
கண்டிப்பாங்க சார். இதுல எலக்ட்ரோ தெரப்பி மொடாலிட்டிஸ்னு ஒரு வகையான சிகிச்சை முறைகள் இருக்குங்க சார். இதுல நாங்க ஷார்ட் வேவ் டயாதெரபி அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி, அல்ட்ராசவுண்ட் தெரப்பி, லேசர், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், வேக்ஸ் தெரப்பி, அந்த எலக்ட்ரோ தெரப்பியில் அடங்கும் இந்த உபகரணங்களை கொண்டு வலி நிவாரணமும் அளிக்கலாம். வீக்கம் இருந்தால் அந்த வீக்கத்தை நாம் அதை சரி செய்யலாம். இப்போ முகவாதம் என்று சொல்லக்கூடிய ஃபேஷியல் பயல்சி நிறைய பேருக்கு வரும், அது குளிர்ந்த காற்றில் அதிகமாக பிரயாணம் செய்பவர்களுக்கு அது ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதிகள் இருந்தாலும் அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அவர்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் முறை இருக்கு, அது ஒரு எலக்ட்ரோ தெரப்பி வகையில் தான் வரும். அதில் அப்ளை பண்ணி அதன் மூலமா அவர்களுக்கு அவர்களுடைய அந்த முகத்தசைகளை திரும்ப மீட்டு கொண்டு வருவோம். இவை எல்லாமே எலக்ட்ரோ தெரப்பி மொடாலிட்டிஸ் மூலமா செய்யக்கூடிய சிகிச்சை முறைகள்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உடற்பயிற்சி முறைகள் எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அது வந்து பிசியோதெரபி முறைகள்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் சொன்னீங்க. இப்ப வயது வந்தவராக இருக்கட்டும் சரி, இளம் வயதினராக இருக்கட்டும் சரி, அந்த மாதிரி ஒரு வயது வந்து அதிகமா இன்றைய காலகட்டங்கள்ல உங்களுடைய கிளினிக் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான அதிகமான ஒரு பாதிப்புகளுக்கு உள்ளாகிட்டு வந்து சிகிச்சை முறை மேற்கொள்றாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
பொதுவாகவே ஜிரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் வயது முதிர்ந்தவர்கள்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ மூட்டு தேய்மானம் அதிகமாக வருது, மூட்டு தேய்மானம், அதே மாதிரி தோள்பட்டை வலி. எல்லாருக்குமே பொதுவா இப்போ சர்க்கரையோட அளவு வந்து அவ்வளவு தூரம் சரியாக பராமரிப்பதில்லை, சர்க்கரையோட அளவு அதிகமானால் தோள்பட்டை பிடிப்பு வந்துடும், அதே மாதிரி மூட்டு தேய்மானம் வந்துடும். மூட்டு தேய்மானம் வந்தது அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா ஆல்டர்டு மெக்கானிசம் என்று சொல்லுவோம். இப்போ மூட்டு தேய்மானம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த எலும்புக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து குறைக்கணும். எப்படி குறைக்கணும் அப்படின்னா எலும்பை சுத்தி இருக்கக்கூடிய தசைகளையும் தசை நாறுகளையும் வலுப்படுத்த வேண்டும். அந்த எக்ஸசைஸ் தான் நாங்க மெயினா அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். சிகிச்சை முறையில முதல்ல எலக்ட்ரோ தெரப்பி அப்ளை பண்ணி அவர்களுக்கு வரக்கூடிய வலி வீக்கத்தெல்லாம் நாங்க நிவாரணம் பண்ணிவிட்டு திரும்ப அவர்கள் நார்மலாக அவர்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த மாதிரி லைஃப் மாடிபிகேஷன் எக்ஸசைசஸ் என்று இருக்கிறது, ஆல்டர்டு மெக்கானிசம். இப்போ அவர்களுடைய தசைகளையும் அந்த எலும்பு எந்த மூட்டை அவர்களுக்கு தேய்மானம் இருக்கோ அந்த மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளையும் தசை நாறுகளையும் வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதை முறையாக அவர்கள் வீட்டில் செய்து வந்தார்களானால் கண்டிப்பாக இந்த தேய்மானம் பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுபடலாம். அது அனைத்துமே ஃப்ரீ எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய வித்தவுட் எனி வெயிட்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் வெறுமனே அவங்க உட்கார்ந்து கொண்டும் படுத்துக்கொண்டும் ஃப்ரீ எக்ஸசைஸாகவே செய்தார்களானாவே போதுமானது.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். பொதுவா பாத்தீங்கன்னா மருத்துவ முறைகள்ல உடல் ஆரோக்கியத்துக்கு உணவு என்பது அடிப்படையான ஒன்றாக சொல்லலாம். அதன் அடிப்படையில பிசியோதெரபி முறைகளை மேற்கொள்ளக்கூடிய நோயாளிகளா இருக்கட்டும் சரி, சிகிச்சை மேற்கொள்றவங்களும் சரி, உணவு சாப்பாட்டு முறைகளை எந்த மாதிரியான கட்டுப்பாடு இருக்கணும், அதை சார்ந்த எதுவும் பயிற்சிகள் எதுவும் இருக்கிறீங்களா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க சார்.
இந்த மூட்டு தேய்மானதற்கு நான் முன்னவரே சொன்ன மாதிரி உடல் பருமன் வந்து ஒரு முக்கிய காரணம். அது நம்ம கண்டிப்பாக நம்ம எவ்வளவு சிகிச்சை முறைகள் கொடுத்தாலும் பயிற்சிகள் கொடுத்தாலும் அவர்கள் உடல் எடையை கொஞ்சம் குறைத்தால்தான் முழுமையான நிவாரணம் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். அதனால் அந்த மாதிரி ஒபிசிட்டி என்ற கூடிய உடல் பருமன் இருந்தால் அவர்கள் லோ கலோரி டயட் சாப்பிட வேண்டும். அதாவது கார்போஹைட்ரேட் தான் குளுக்கோஸ் ஆக உடையும், சர்க்கரையோட அளவும் கூடும், நம்மளுடைய கொழுப்பின் அளவும் கூடும். அதனால கார்போஹைட்ரேட் டயட் வந்து கொஞ்சம் அவங்க குறைச்சிக்கணும். ரிச் ஃபைபர் டயட் என்று சொல்லக்கூடிய அதிகமான நார் சத்து உள்ள உணவுகளை அவர்கள் மேற்கொள்ளணும். அதே போல் இரவு உணவு ஒரு முக்கியமான ஒன்று. இரவு உணவில் நாம் காலையில் சாப்பிட்டது இப்போ இட்லி தோசை மாதிரி அரிசி பதார்த்த உணவுகள் சாப்பிடுறோம் என்றால் இரவில் அதே உணவை சாப்பிட்டோம், அது கலோரிகள் வந்து அதிகமாகும், இரவில் நாம் ஓய்வெடுக்க தான் போகிறோம். அதனால் இரவு உணவை முடிந்தவரை கார்போஹைட்ரேட் அந்த மாவு சத்து பொருள்களை குறைத்துக் கொண்டு அதற்கு பதிலாக என்ன பேலன்ஸ்டு டயட், நில் டயட் என்பது கிடையாது, பேலன்ஸ்டு டயட் என்பதே சரியான முறை. அதுக்கு ஈக்குவலா இப்ப நம்ம கார்போஹைட்ரேட் டயட்டை குறைச்சிட்டோம் அப்படின்றால் அதற்கு ஈக்குவலாக பழங்களை அதை கொஞ்சம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். பழங்களை சேர்க்க முடியவில்லை என்றால் அதற்கு தேவையான காய்கறிகளை சேர்த்துக் கொள்ளலாம். இயற்கை முறையில் விளையக்கூடிய அந்த சிகப்பரிசி முறைகள் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு பயங்கர பயன்பாடாக உள்ளது. நான் சொன்ன கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த மாதிரி அதுல கஞ்சியாகவும் அதுல புட்டு செஞ்சு சாப்பிடுறதும், ஏன்னா நம்ம வந்து அந்த எப்பயுமே அரிசி பதார்த்தமும் கோதுமை பதார்த்தமும் மட்டுமே அல்லாமல் மிக்சர் டயட்டா கொஞ்சம் சாப்பிடுவது நல்ல பயனை அளிக்கும்.
நீங்க பொதுவாகவே வந்து பிசியோதெரபி முறைகள்ல பக்கவாதம் பல்வேறு வாத முறைகளுக்கான சிகிச்சை ஒன்று மேற்கொள்றதா சொன்னீங்க. பொதுவாக இந்த பக்கவாதம் என்பது குறிப்பிட்ட வயதினருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இளம் வயதிலேயே பாதிக்கப்படுறது வயசுகள் அதிகமா இருக்கு. அப்படிங்கிற காலகட்டத்தில் இதயம் சார்ந்த நோய்களுக்கான ஒரு முயற்சியாகவும் அதோடைய புதிர்ந்த ஒரு நிலை தான் நம்ம பக்கவாதம் ஏற்படுத்தின வாய்ப்பாகவும் அமையுது. அதன் அடிப்படையில் பக்கவாதத்துக்கான சிகிச்சை முறைகள பிசியோதெரபி முறைகளை நீங்க எவ்வாறு மேற்கொள்றீங்க, அதை பற்றி விரிவான கருத்துக்களை சொல்லுங்க.
கண்டிப்பாங்க சார். பக்கவாதம் என்பது இப்பொழுது சொல்லப்போனால் இப்போ ஒரு ரீசெண்ட் இயர்ஸ்ல அது கொஞ்சம் ஒரு பொது வியாதி என்ற வகையில் நிறைய பேருக்கு இது வரக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய உணவு பழக்க முறை என்றுதான் கூற வேண்டும் சார். பக்கவாதம் ஏற்படக்கூடிய காரணம் ஒன்று, நம்மளுடைய சர்க்கரை அளவு கூடுதலாக போயிருந்தால் உருவாகும். இல்லை என்றால் அதாவது பிளட் பிரஷர் என்றக்கூடிய ரத்த அழுத்தம் கூடுதலாக இருந்தாலும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது ரெண்டையுமே நாம் சரிய விகிதத்தில் நம்ம கரெக்டாக முறையாக அதை நாம் பக்கவாதம் ஏற்படுவது என்பது நம் மூளையில் ஏற்படக்கூடிய இரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய அடைப்பு அல்லது இரத்த நாளம் வெடிப்பு, அதனாலதான் பக்கவாதம் ஏற்படுது. அதனால அந்த பக்கவாதம் ஏற்பட்டதுன்னா அதற்கு அந்த மூளை எந்த பகுதியில் அந்த இரத்த கசிவோ இல்ல இரத்த அடைப்போ ஏற்பட்டுள்ளதோ அதற்கு ஏற்றாற் போல்தான் உடல்நிலை கூறுகளில் பாதிப்புகள் உண்டாகும். அதனால அது எந்த இடத்தில் அது ஏற்பட்டுள்ளதோ அந்த இடத்திற்கு தகுந்த பிசியோதெரபி, எக்ஸசைஸ் தெரப்பி நிறைய இருக்கு, மேனுபுலேஷன் தெரப்பி உள்ளது. இதுல அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ரீஎஜுகேஷன் தெரப்பி அவங்களுக்கு கொடுப்போம். பக்கவாத சிகிச்சையில நிறைய முறைகள் இருக்கு. அதுல உடற்கூற்று உடற்பயிற்சி முறைகள் ரொம்ப முக்கியமானது. முதற்கட்டத்துல எலக்ட்ரோ தெரப்பி, எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் மூலமாக எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் அப்ளை பண்ணி அவர்களுடைய செயல்பாட்டினை முதலில் உண்டாக்குவோம். ஓரளவு நம்முடைய அவர்கள் செயல்பாட்டு நமக்கு கிடைத்த பிறகு மோட்டார் ரீஹாபிலிட்டேஷன் என்று சொல்வோம். பக்கவாத சிகிச்சையில் முக்கிய பிரச்சனை என்ன என்றால் அவர்களுக்கு உணர்ச்சி மண்டலத்தோட செயல்பாடு ஒரு 80% நல்லபடியாக இருக்கும். அவர்களோட அந்த மோட்டார் எபிலிட்டி அதாவது ஆக்ஷன், ஒரு கொசு கடிக்கும் உணர்வு அவர்களுக்கு தெரியும், ஆனால் அந்த கொசுவை அவர்களால் அடிக்க முடியாது, மோட்டார் டிசபிலிட்டி இருக்கும். அதற்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் என்றால் சிகிச்சை, இந்த எலக்ட்ரோ தெரப்பி சிகிச்சை மூலமாக நரம்பு மண்டலத்தை சீராக்கி அந்த மோட்டார் பாத்வே டிஸ்டர்பன்ஸை நாங்கள் சரியாக்கி கொண்டு வருவோம். பக்கவாதத்தை தவிர்க்க வேண்டும் என்ன கேட்டால் முதலில் பக்கவாதம் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றால் நம் சர்க்கரை அளவையும் இரத்த கொதிப்பின் அளவையும் முறையாக பராமரிக்க வேண்டும்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இப்ப இன்றைய காலகட்டத்துல மாணவர்கள் வந்து மருத்துவத்துறையில ரொம்ப ஈடுபாடோட இருக்காங்க.
கண்டிப்பாங்க சார்.
இயல்முறை மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான படிப்புகள்லாம் எப்படி நம்ம வந்து அந்த துறையை தேர்ந்து படிக்கலாம், இந்த கல்லூரிகள் எங்கெல்லாம் இருக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
இயன்முறை மருத்துவம் பொதுவாக டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மூலமாக நடத்தப்படும் காலேஜ், அதனால் அதுதான் முறையான ஒரு படிப்பின் முறையாக இருக்கும். டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நடத்தப்படும் கவுன்சிலிங் மூலமாக அதில் இப்பொழுது 5 வருட காலம் படிப்பு. இயன்முறை மருத்துவம் என்பது 5 வருட கால படிப்பு. பல யூனிவர்சிட்டி இருந்தாலும் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மூலமாக சேர்ந்து அந்த காலேஜஸ்ல போய் படிக்கணும். இதுல இப்போ நிறைய நியூ டெக்னிக்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இயன்முறை மருத்துவங்களை பொறுத்த அளவுக்கு இந்த மேனுபுலேஷன் தெரபிங்கிறது இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, நிறைய அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். சொல்ல போனால் நம்மளுடைய நாட்டை விட வெளிநாட்டிலேயே பிசியோதெரபியின் இயன்பேறு மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. பட் இப்பொழுது கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கு, இருந்தாலும் அதனால வாய்ப்புகள் நிறைய உள்ளது. நம்மளுடைய இந்த படிப்பிற்கு வாய்ப்புகள் நிறைய உள்ளது. நமது நாட்டில் இல்லாவிட்டாலும் வெளிநாட்டில் இதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதற்கேற்றார் போல் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மூலமாக உள்ள காலேஜுகளில் சேர்ந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி படிப்பது சிறந்தது.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இன்றைய தினம் செப்டம்பர் 8 உலக இயன்முறை மருத்துவ முறை சிறப்பாக காணப்பட்டு வருகிறோம். எங்களது புதிய பண்புகளை சார்பாக நேயர்களுக்கான பல்வேறு சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு ரொம்பவே அருமையாக பதிலளித்தீர்கள். இன்றைய தினத்தை உலக இயன்முறை மருத்துவ தின நல்வாழ்த்துக்களை எங்களது புதுகை பண்புகளை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
இதன் மூலமாக என்னுடைய அனைத்து இயன்முறை மருத்துவ தின நண்பர்களுக்கும் இனிய இயன்முறை மருத்துவ தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில இயன்முறை மருத்துவ தினத்தை சிறப்பிக்கும் வகையில் பல்வேறு சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு சிறந்த முறையில் கருத்துக்களை வழங்கிய இயன்முறை மருத்துவர் டாக்டர் சாந்தாராம் அவர்களுக்கு புதுகை பண்புகளை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
எனக்கு வாய்ப்பு அளித்த எஃப்எம் ரேடியோக்கு மிகவும் நன்றி சார்.
மிக்க நன்றி சார்.
நேர்களே, இதுவரை உலக எண்முறை மருத்துவ தினத்தை முன்னிட்டு எண்முறை மருத்துவ சிகிச்சை முறைகளும் பயன்களும் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் மார்த்தாண்டபுரம் மாரதி பிசியோதெரபி கிளினிக் எண்முறை மருத்துவர் திரு டாக்டர் ச சாந்தாராம் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.